Honorable Member Dr. P. Satyalingam, you have 5 minutes.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த இன்றைய இந்த அமைச்சு தொடர்பான விவாதத்திலே பலர் பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் சம்பந்தமாக பேசியிருந்தார்கள். அதற்கு நேற்று ஜனாதிபதி அவர்கள் இந்த சபையிலே தன்னுடைய பதிலை கூறியிருந்தார். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக பலர் இப்போதும் சிறைகளிலே தாங்கள் செய்த குற்றங்களுக்கு மேலதிகமாக பல ஆண்டுகளாக அங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஜனாதிபதி அவர்களை சந்தித்த போது கூட அவர்களை பிணையில் விடுமாற கேட்டிருந்தோம். அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறியிருந்தார். அவர்களுக்கான அந்த நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்திற்கு தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது நீங்களும் அதுக்கு எதிராக செயல்பட்டிருந்தீர்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி ஆன்டி டெரரிசம் ஆக்ட் கொண்டு வரதற்கு கடந்த அரசாங்கங்கள் முற்பட்ட போது அந்த பில்லுக்கு எதிராக நீங்கள் சேலஞ்ச் பண்ண பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேலஞ்ச் பண்ணீர்கள். ஆகவே இந்த தடை சட்டம் தொடர்பாக நேற்று கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பேசும்போது ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றங்களுக்கு எதிராக இப்போது இது பயன்படுத்தப்பட்டாலும் அதற்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றங்களுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும், அதுவரை இதை பயன்படுத்தலாம் என்ற தொனியில் அவர் பேசியிருந்தார். ஆனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றங்களுக்கு மாற்றீடாக, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றங்களுக்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அல்லது அப்படி காட்டப்பட வேண்டிய தேவை இருப்பதாக நான் கருதவில்லை. இந்த நேரத்தில் நான் தேசிய நல்லிணக்கம் தொடர்பாக இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். தேசிய நல்லிணக்கம் இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு மிகவும் முக்கியமானது. இந்த நாடு மேல் நோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால், முன்னோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே அமைதி ஏற்பட வேண்டும், தேசிய நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும். ஆனால் தேசிய நல்லிணக்கம் என்ற பெயரில் என்னத்தை இந்த அரசாங்கம் செய்யப்போகுது என்பதை நாங்கள் அவதானத்தோடு ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் பல விடயங்கள் தேசிய நல்லிணக்கத்துக்காக செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இந்த நல்லிணக்கம் என்பது மனமாற்றத்துடன் ஏற்படுத்தப்பட வேண்டியது. எங்களோட ஆட்டிடியூடில் சேஞ்ச் வர வேண்டும், அது மேல்மட்டத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். யுத்தம் முடிந்த 2009 நல்லிணக்கம் செய்வதாக கருதியோ என்னவோ, யுத்த வெற்றியை கொண்டாடிய குறிப்பாக இராணுவத்தினர் எங்களுடைய வீடுகளுக்கு தேசிய கொடியை கொண்டு வந்து தந்தார்கள். பலவந்தமாக இந்த தேசிய கொடியை கேட்டில் கட்ட சொல்லி அதை அவர்கள் தேசிய நல்லிணக்கமாக கருதினார்கள். அந்த நேரத்தில் அப்படி அந்த தேசிய கொடியை கேட்டில் கட்ட விரும்பாதவர்களுக்கு அடிக்கிறதுக்கு கூட போனார்கள், தாக்க போனார்கள். இது ஒரு தேசிய நல்லிணக்கத்துக்கு மாறாக எங்களுடைய மனங்களிலே வக்கிரத்தன்மையை கொண்டு வரும். ஆகவே தேசிய நல்லிணக்கம் தொடர்பாக நீங்கள் மிகவும் அவதானமாக நீங்கள் அந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த பட்ஜெட்டில் ஓஎம்பி, காணாமல் போனவர்களுக்கான அந்த அலுவலகம், மற்றது அதே மாதிரி ஆபீஸ் ஆஃப் ரிப்பரேஷன்ஸ், இதுகளுக்கு எவ்வளவு காசு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக கூற வேண்டும். இந்த ஓஎம்பி தொடர்பாக தமிழ் மக்கள் அதை முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறார்கள். இருந்தபோதும் இந்த ஓஎம்பி உள்நாட்டு பொறிமுறை கூடாக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்கின்ற அரசாங்கம் அதற்கான போதுமான நிதியை, உங்களுடைய அந்த திட்டத்திற்கே நீங்கள் நிதியை ஒதுக்கவில்லை என்பது முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவதாக, இந்த ஜெனீவா தீர்மானம் தொடர்பாக, ப்ரொமோட்டிங் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரீகன்சிலியேஷன் என்றதுதான் அந்த ஜெனீவா தீர்மானம். ஆனால் எங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜெனீவாவுக்கு சென்று அறிக்கை சமர்ப்பிக்கும் போது அதில் அக்கௌண்டபிலிட்டி தொடர்பாகவோ ரீகன்சிலியேஷன் தொடர்பாகவோ தன்னுடைய பேச்சிலே அவதானத்தை செலுத்தவில்லை, அந்த அறிக்கையிலே அவதானத்தை செலுத்தவில்லை என்பது எங்களுக்கு ஒரு ஏமாற்றமான செயற்பாடாக இருக்கின்றது.
Honorable member, your time is up.
Please give me one more minute. So, இந்த நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல், மீள் நிகழாமை இந்த விடயங்கள் நடைபெற வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அந்த வகையில் தான் நான் நினைக்கின்றேன், கௌரவ மறைந்த மங்கள சமரவீர் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது இந்த பொறுப்புக்கூறல் அல்ல ப்ரொமோட்டிங் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரீகன்சிலியேஷன் என்றதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் ஒரு புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதற்கான செயற்பாட்டை முன்னெடுத்திருந்தார். ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கம் நாங்கள் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவோம் என்று சொன்னாலும் கூட இப்போது எங்களுடைய முழு கவனமும் பொருளாதாரத்தில் அடிப்படையில் தான் காணப்படும் என்ற ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய பொருளாதாரம் மேம்பட வேணுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய மிகவும் அடிப்படையான தேசிய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். அது ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக மட்டுமே அதை செய்ய முடியும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். ஆகவே அதேபோல நல்லிணக்கம் தொடர்பாக மொழிக் கொள்கை,
Honorable member, please wind.
இந்த மொழிக் கொள்கை தொடர்பாக இப்போதும் கௌரவ ஆளுங்கட்சி உறுப்பினர் ஒருவர் இங்கு குறிப்பிட்டதைப் போல மொழிக் கொள்கை முறையாக பின்பற்றப்படவில்லை என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய போக்குவரத்து சேவையில் கூட பல பிள்ளைகளோடு அந்த நேம் போர்ட்ஸ் போடப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு கண்டிக்கு போற பஸ்ஸுக்கு கானாக்கு பதிலாக வேறொரு எழுத்து போடப்பட்டிருக்கிறது, அது பாரதூரமான ஒரு சொல்லை குறிக்கும். ஆகவே இந்த மொழிக் கொள்கை என்பது நிச்சயமாக நல்லிணக்கத்தின் முதல் படியாக உடனடியாக நீங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும். அதேபோல காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக ஒரு விடயத்தை சொல்லி என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். காணாமல் போன உறவுகளை தேடிய பெற்றோர்கள் பல வருடங்களாக ரோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கௌரவ அமைச்சர் அவர்கள் நீங்கள் அது சம்பந்தமாக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி உரிவிடை பெறுகிறேன். நன்றி.